எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த அருமையான உபாச நாளுக்காக உமக்கு சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த உபாச நாளை நேமிங்கள் என்று யோபேல் திகதசி மூலமாக நீ சொன்னவனமாக இந்த நாலாவது சனிக்கிழமை எங்களுக்கு பரிசுத்த உபாச நாளாக இருக்கிறது. எங்களுடைய ஆகாரத்தை, எங்களுடைய சொந்த வேலைகளையும், எங்களுடைய வீட்டையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து சில மணி நேரங்கள் காத்திருந்து வேதத்தை தியானித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்கள் பல்லவத்தை வந்து எட்டுவதற்காக சோத்திரம். கடைசி நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கொண்டிருக்கிறோம். எல்லாற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. அதனாலே நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னோனமாக நாங்கள் ஜெபத்தை விட்டு விடாதபடி தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க கிருபத்தார். உபாச ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தை நீர் அங்கீகரிக்கிறீர். நீர் 40 நாட்கள் உபாசம் இருந்து பிசாசை ஜெயித்தீர். எஸ்ஸர் உபாச ஜெபம் இருந்து அந்த ஆமானை ஜெயித்தாள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்திலே உபாசித்து ஜெபிக்கும் பொழுது சத்துருக்களை ஜெயித்தார்கள். கொள்ளை பொருளோடு திரும்பி வந்தார்கள். நீர் உபாச ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறீர். நாங்கள் சபையாக ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கே 2-3 நாமத்தினாலே கூடியிருக்காளோ நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, இவ்விதமாக ப்ராமிஸ் எங்களுக்கு பண்ணியிருக்கிறீர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்குறவராக இருக்கிறீர். கர்த்தாவே, நீ நல்லவராக இருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறோம். நீர் இறக்கமும் கிருபையும் மிகுந்த ஆண்டவர், இறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர். உம்மிடத்தில் கிருபையும் சகாயத்தையும் பெரும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுடைய இதயத்தில் இருக்கிற வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் அளிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. நீ சர்வ வல்லமுள்ள தேவன். உமாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உபாசித்து ஜபிப்பதற்கு வேண்டிய பலத்தை தருவீராக. உபாச ஜபத்துக்கு வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டு சேர்ப்பீராக. இப்பொழுதும் சிறிது நேரமாக வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உம்முடைய சிந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பதுக்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தாவே, நீர்தாமே உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆதாரமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு உடனடியான பதிலை தருகிறீர். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று எழுதியிருக்கிற மனமாக நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் மனது வர்த்திக்க பண்ணும்படியாக உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் யோபின் புஸ்தகம் 2:5 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். யோபு 2:5 முதல் 8.
ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய படுக்கலால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான்.
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சோ வென் சாத்தான் forth from the presence of the Lord and smote Job with sore boils from the sole of his foot unto his crown. Avan oru ottai eduthu thanai surandikkondu saambalil ukkarndan. He took him a potsherd to scrape himself with all, and he sat down among the asses. Avan or ottai eduthu thanai surandi kondu saambalil ukkarndan. Nama prasangathin thalaippu Job on the ass heap. Job on the ass heap. Or ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அதனால் அந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சிறிது நேரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். யோபு இப்பொழுது குப்பை மேட்டில் இருக்கிறான். அந்த குப்பை மேட்டில் யோபு என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறேன். குப்பை மேட்டில் உட்கார்ந்து அவனுக்கு உடம்பெல்லாமே பருக்கள். அவன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உச்சந்தலை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்கள். அப்படின்னா உடம்பெல்லாம் கட்டி கட்டி வெடித்து சீல் வந்து வடிஞ்சு கொண்டிருக்கிறது. இப்படியாக அவனுடைய நிலைமை. உடம்பு உச்சங்கால் தொடங்கி உள்ளந்த உச்சந்தலை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் என்றால் உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு கட்டி பருக்கள் கட்டிகள் வந்து அதெல்லாமே அவனுக்கு வேதனை கொடுக்கறது. அது எல்லாமே சீல் வடிஞ்சு கொண்டு பரிதாபமான நிலையிலே அலங்கோலமான நிலையிலே இருக்கிறான். இப்பொழுது வீட்டை விட்டு அவன் வீட்டுக்கு வெளியே குப்பை மேட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல ஒரு ஓட்டை எடுத்து ஓடு என்றால் உடஞ்ச பானை அந்த உடஞ்ச பானையில் உள்ளதான அந்த ஓட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. மிக ஒரு மோசமான ஒரு நிலையில் இந்த யோபு இருக்கிறான். இது அவனுடைய மிக மோசமான ஒரு கண்டிஷன். எப்படி இருந்தவன் எப்படி வந்தான் பிறகு எப்படி அவனை வந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யோபை பற்றி அநேக பிரசங்கங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் யோபை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்கிறேங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த யோபின் மூலமாக என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? ஆமே. எல்லா காரியங்களும் அதனால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று பவுல் சொல்கிறான். எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால் வாழ்ந்திருக்க ஒரு காலம் உண்டு, தாழ்ந்திருக்க ஒரு காலம் உண்டு. இல்லை யோபின் லைஃப்பில் அந்த காலங்கள் வந்திருக்கு. ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்தான், இப்பொழுது அவன் தாழ்ந்திருக்கிறான். ரொம்ப அதிக ஆசீர்வாதமாக இருந்தான், ரொம்ப செல்வாக்காக இருந்தான். இப்பொழுது அவன் ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறான். அவனுக்கு வந்த சோதனை உலகத்தில் யாருக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நமக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் யோபு போல நம்ம அவ்விதமான அனுபவத்தை நம்ம பெற்றிருக்க முடியாது. அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. ஆனாலும் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நம்ம தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். ரோமர் 8:28
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதனால எல்லாவற்றிலையும் நம்ம சோத்திரம் செலுத்த வேண்டும். வாழ்ந்திருந்தாலும் சோத்திரம், தாழ்ந்திருந்தாலும் சோத்திரம், எந்த நிலைமையிலும் நம்ம சோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் எல்லாமே நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. We know that all things work together for good to them that love God. ஆனால் எல்லாரும் இதை சொல்லுவாங்க, எல்லா நன்மைக்கே நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க, உலகத்தின் மக்களே அதை சொல்கிறாங்க. ஆனால் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழியிருக்கு. அவருடைய தீர்மானத்தையும் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குருளுக்கு, தேவனிடத்தில் அன்பு குருளுக்கு, எலக்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு எல்லாமே நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. அதனால் நம்ம என்ன நிச்சயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனா, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரா? அப்படி தெரிந்து கொள்வார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே, அது சோதனைகள் போராட்டமாக இருந்தாலும், எல்லாமே நன்மைக்கேதுவாக அது முடியும் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். நம்ம தேவனுடைய முன்னறிவின்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Your life is predestinated by God to be conformed into the image of the Word. வார்த்தையின் சாயலை அடையும்படியாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை முன்குறித்திருக்கிறார். 30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம வந்து தேவனுடைய சிந்தையில் இருந்தோம், முன்ன அறிந்திருக்கிறார், அவருடைய ஃபோர் நாலேஜின்படி ஆண்டவர் நம்மை முன் அறிந்திருக்கிறார், அந்த முன்னறிவின்படி நம்மை அழைத்திருக்கிறார், நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார், ஒரு நாளிலே நம்மை மகிமைப்படுத்துவார். அதனால் நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பைபிள் நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம தேவனுடைய சிந்தையிலே இருந்தோம், அவருடைய ஃபோர் நாலேஜில் இருந்தோம், அங்கேருந்து இந்த உலகத்துக்கு வந்தோம். ஏர்த்லி ஜேர்னி, முதல்ல தேவனுடைய சிந்தையில் இருந்து இந்த உலகப்பரமான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம், பின்பு இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு நம்ம மகிமைக்கு போகிற போகிறோம். அதெல்லாம் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், ஏர்த்லி ஜேர்னி, எட்டர்னல் டெஸ்டினேஷன், இந்த மூணு காரியத்தை நம்ம அறிய வேண்டும். உலக தோற்றத்துக்குமாக தேவனுடைய சிந்தையில் இருந்தேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார், பின்பு நான் வந்து முடிவாக எட்டர்னல் டெஸ்டினேஷன், நான் வந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போவேன், மகிமை அடைவேன். இந்த மூணு காரியங்களும் நம்ம மனசில் இருக்கும். சாபனத்து மக்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. உலகத்தின் மக்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. அவங்க எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். நம்ம அங்கேருந்து வந்தோம், தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்து பின்பு நம்ம மகிமை அடைகிறோம், நித்தியத்துக்கு நம்ம போகிறோம். இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் வாழுகிறோம். ஒரு அம்மா அப்பா மூலமாக ஆண்டவர் நம்மை உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அதனால் நம்ம உலகத்தில் வருவதுக்கு முன்னதாக எங்கே இருந்தோம்? தேவனுடைய சிந்தையில் இருந்தோம். நம்ம எங்கே இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? நம்ம மகிமையில் ஏறெடுத்து கொள்ள பரப்போகிறோம். எப்பொழுதுமே இந்த காரியங்கள் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அதெல்லாமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே அவங்க கட் பண்ணிடுவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நம்ம சர்ச்சு விசுவாசிகளுக்கு தான் சொல்கிறேன், வேறு யாருக்கும் சொல்லலை. சத்தியம் சத்தியம்னு வருவாங்க, இதுதான் உண்மையான சத்தியம், பாஸ்டர் நீங்கள் தான் கரெக்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் முடிவு பெறிந்த நிலைத்திருப்பாங்களா? சொல்ல முடியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த யாத்ரி ஜேர்னி, இந்த உலக யாத்திரையில என்னெல்லாமோ நடக்கலாம். அதனால அவங்க முதல்ல வந்த நோக்கத்தை வந்து அவங்க விட்டுருவாங்க. இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தை விசுவாசித்தான் தான் பரலோகராஜ்யம் போக முடியும்னு வருவாங்க. பாஸ்டர் நீங்க சொல்ற சத்தியம்தான் ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தும், ரேப்சர் ரேப்சருமாங்க. இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா முதலாவது அவங்க செய்யற காரியம் என்னன்னா சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. பாஸ்டர் மேல மனஸ்தாபம் வந்து பஸ்ட்ல செய்யற காரியம் சர்ச்சை கட் பண்றது தான். உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இது ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். இப்பவும் ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அவங்கவுங்களுடைய கிரியலுக்கத்தக்கதாக ஆண்டவர் பலன் அளிப்பார். ஆனால் என்னைய ஆண்டவர் அழைச்ச நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட வந்து கணக்கு ஒப்பிக்கணும். நான் வந்து வலது புறம் இடது புறம் சாயாதபடி என்னுடைய விஷன் படி நான் போயிட்டே இருப்பேன். அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, நியமிக்கப்படாதவங்க போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த 50 வருஷ ஊழியத்தில் நான் பார்த்தது. அதனால அருமையான இந்த யாத்ரி ஜேர்னியில சோதனைகள் வரும் பொழுது, ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் வரும் பொழுது, அநேகர் வந்து சின்ன ஒரு பிரச்சனைனா உடனே தேவ சமூகத்தை விட்டு விலகிடுவாங்க. யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான், ஆனா ஆண்டவர் அவனை திருப்பி கொண்டு வந்தார். ஏன்னா அவன் எலக்டா இருக்கிறான். அவன் நினைவேக்கு போ சொன்னா தர்சீசுக்கு போனான், ஆனா அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தனால ஆண்டவர் அவனை திருப்பி கொண்டு வந்து அதே வேலையை திரும்ப செய்ய வச்சார். யோபுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தது, ஆனாலும் அவன் திரும்பி போகல. நீர் என்னை கொன்று போட்டாலும் நானும் இடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறான். நீர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, மனைவியை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் நம்ம தீமையை பெற வேண்டாமோ அப்படி சொல்லும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் எலெக்ட் பீப்புள். எலெக்ட் பீப்புள் வந்து ஜீவனே போனாலும் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு போக மாட்டாங்க. மற்றவங்களுக்கு சின்ன காரியம்னா உடனே சர்ச்சை தான் கட் பண்ணுவாங்க. அவங்க எத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருந்தாலும் அவங்க பாஸ்டர் ஃபெலோஷிப்பை கட் பண்ணுவாங்க. அது பாஸ்டர் ஃபெலோஷிப்பை கட் பண்ணா சர்ச்சோட ஃபெலோஷிப்பை கட் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்தது சர்ச்சை ஃபெலோஷிப்பை கட் பண்ணுவாங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி போவாங்க. ஆனால் அந்த யோபு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மாதிரின்னா அவனை போல உலகத்துல யாருமே இல்லை.
சாட்சி
கொடுத்தார், அந்த சாட்சிக்கு பாத்திரமா நடந்து கொண்டான். சிலரை பற்றி நம்ம ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவேன். என் மனைவி சொல்வா, நீங்க வந்து அவங்கள ரொம்ப உயர்த்தி பேசுறீங்க, இப்ப அவங்க எப்படி பண்றாங்க பாருங்க. ஒருத்தரை ரொம்ப உயர்த்தி பேசக்கூடாதுன்னு அவருடைய கருத்து. ஒரு பைக்கு அது ரைட்டு தான். நான் ஒருத்தரை ரொம்ப சில நேரத்தில் உயர்த்தி பேசுவேன், அவங்க ரொம்ப துரோகிகளாக மாறிடுவாங்க. ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவேன். இங்கே இயேசு கிறிஸ்துவும் இந்த யோபா அப்ரிசியேட் பண்ணுறார், பாராட்டி தான் பேசுகிறார், ரொம்ப உயர்த்தி தான் பேசுகிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறவனும் பொல்லாப்புக்கு கிளறவன் என்று அவனை குச்சி இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். சாத்தாண்ட சொல்றாரு, அவனை போல உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்ற. அவ்வளோ டாப்ல கொண்டு போயிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நடந்தானா? நடந்தான். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஒருத்தருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் எல்லாமே கடைசி வரை தெரியும். எனக்கு தெரியாது, நான் மனுஷன். அதனால நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சில நேரத்தில் பொய்யா போயிரு. ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பொய்யா மாறார். ஆனால் யோபு உண்மையிலே எலெக்ட். அதனால அவனை பாராட்டி பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துக்கிட்டான். சிலரை பாராட்டி பேசுற அளவுக்கு நடக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷனுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. அதனால அவர் அவங்களுடைய கிரியைகளை பார்த்து ரொம்ப பாராட்டி பேசுவாரு. பிறகு அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கு பிறகு நம்ம சொன்ன பாராட்டு தப்பா போச்சே அப்படின்னு நினைக்க வேண்டி வரும். யோபு இவ்வளவு ஒரு விசேஷித்த மனுஷன். தட் மேன் வாஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் அப்ரைட், ஃபியர்ட் காட், தேவனுக்கு பயப்படுறவன், அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன், இவ்விதமான ஒரு மனுஷன், பெர்ஃபெக்ட் மேன். அப்படி பெர்ஃபெக்ட் மேன், அவன் தவறு செய்யாதவனா? அவன் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை வந்து டெஸ்ட் பண்ணி அவனை வந்து ப்ரூவ் பண்ணுகிறார். கர்த்தர் யாரை யாரை சேர்த்து கொள்ளுகிறாரோ அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்கள சோதித்து அறிகிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் அவர் சோதித்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனி அதை உற்பத்தி பண்ணால் அதை ப்ரூவ் பண்ண டெஸ்ட் பண்ணணும். அதனால் டெஸ்டடுன்னு போட்டிருக்கும். அதை டெஸ்ட் பண்ணி அது வந்து அதுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் அவருடைய சிந்தையிலிருந்து நம்மளை இங்கே கொண்டு இந்த உலகத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணுகிறார். நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ணுகிறார். யாருக்கு ப்ரூவ் பண்ணுகிறார்? சாத்தானுக்கு ப்ரூவ் பண்ணுறார். இவன் உண்மையிலே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், இவன் வஞ்சிக்கப்பட மாட்டான், இவன் விழுந்து போக மாட்டான், கடைசி வரைக்கும் முடிவு வரைக்கும் உண்மையாக இருப்பான், இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன். அதனால் உங்களை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுகிறார். ஒரு பாசரை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அந்த பாசத்தை எப்படி நடக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. சர்ச்சைக்கு வராமல் வீட்டில் உட்காந்துக்கிடுவாங்க. பாஸ்டர் போய் தாங்கணும், வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். இந்த பாஸ்டர் கூப்பிட மாட்டார். உனக்கு எல்லா சத்தியும் தெரிஞ்சு நீ அறிஞ்சிருந்து வீட்டில் உட்காந்தியன்னா எப்படி வந்து பாஸ்டர் கூப்பிட்றாரு? அறியாத ஆத்மானா பரவாயில்ல, உனக்கு எல்லா சத்தியமும் தெரியும், நீ என்னிட்ட சேலஞ்ச் பண்ணுறியா? சேலஞ்ச் பண்ணி நீ உட்காந்துக்கிட்டே இரு. உனக்கு பதிலாக ஆண்டவர் வேறு ஆத்மா தருவார். எத்தனையோ முறை சொல்லியாச்சு சர்ச்சில். ஆனாலும் புத்தி போகுதா? புத்தி போகாது. அதனால் அவங்கெல்லாம் எலெக்டட் பீப்புள் கிடையாது. எலெக்டட் பீப்புள் முதல்ல எப்படி பழகிறாங்களோ கடைசி வரைக்கும் அதே மாதிரியே பாஸ்டர் பழகுவாங்க. வந்த பொழுது எப்படி பழகினாங்களோ அப்படி தப்பு பண்ணா அவங்களா ரியலைஸ் பண்ணுவாங்க, தம்ம தப்பு பண்ணிட்டேன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. பாஸ்டர் என்னால பலதான் இருக்கிறார். அவரு அவருடைய சுவாவம் மாறுவதில்லை. அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். விசுவாசிகள் தான் தப்பு பண்ணுவாங்க. மோசே தவறு செய்ய மாட்டாங்க, அந்த ஜனங்கள் தான் தவறு செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு சின்ன ஒரு டெஸ்டிங் வந்தாலே அவங்க முறுமுறுத்துருவாங்க. முறுமுறுத்து அவங்களுடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போகும். வந்த நோக்கத்தை இங்கே வந்தால் ரேப்சர் போக முடியும், இங்கே கொடுக்குற செய்தி நம்மளை ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தும். உண்மையில் அது கரெக்டு தான். அப்படி சொல்லிட்டு நம்ம கடைசி வரைக்கும் அதுக்கு உண்மையாக இருக்கணும்ல. ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுக்குறார். சாட்சி கொடுத்த மாதிரியே அவன் இருந்தானே. அதனால பெர்ஃபெக்ட் மேன் அவன் வந்து என்ன செய்யணும், ஆண்டவர் அவனை ப்ரூவ் பண்ணுகிறார். சேலஞ்ச் ஆஃப் சாட்டன், சேலஞ்ச் ஆஃப் சாட்டன் டு காட். இங்க சாத்தான் வந்து சேலஞ்ச் பண்ணுகிறான். யோபு வந்து உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பான் என்று சொல்லுகிறான்.
கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான்.
இது ரெண்டு தடவை அவன் அதை சொல்லுகிறான், உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பான். அதனால முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பான் என்று சாத்தான் சொல்லுகிறான். முதலாவது நீர் அவனை வேலையடைச்சு பாதுகாக்கிறீர், அதனால அவன் உம்மை தேடுகிறான், உண்மையா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீர் எடுத்துட்டீர்னா அவன் வந்து உமை முகத்துக்கு எதிரே உமை தூசிப்பான். அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா முகத்துக்கு எதிரே அப்படின்னு சொல்றான். அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்க்கணும். அந்த 1:11 வாசிக்கிறான்.
ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூசிக்காமல்
முகத்துக்கு எதிரே உமை தூசிப்பான். முகத்துக்கு எதிரே, அந்த ஃபேஸ். அதனால சாத்தா என்ன சொல்றான், சேலஞ்ச் ஆஃப் சாட்டன் டு காட் வாஸ் தட் ஜோபு டு கேஸ் காட் டு ஹிஸ் ஃபேஸ். உம்முடைய முகத்துக்கு எதிரே அவன் உம்மை தூசிப்பான் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு கர்த்தருடைய முகம் வந்திருக்கு. எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்?
ஆமென்.
ஆமென். இதுதான் முகம். இதான் ஏழாம் முத்திரை. அது முகம்தான், இயேசு கிறிஸ்துவின் முகம்தான் வந்திருக்கு. வெளிப்படுத்த உண்ணாதியத்தில் அவரை சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல் இருந்து, வலது பக்கம் திருப்பீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபேஸ் அங்கே இருக்கு. என்ன ஃபேஸு? வெளிப்படுத்தல் ஒன்னாதியாத்தில் 14 வசனத்தை சொன்ன உடம்பாக அவருடைய ஃபேஸ் இன்னைக்கு வந்திருக்கு. 1963 வந்திருக்கு. அதனால் அவருடைய ஃபேஸில் என்ன இருக்குது? எல்லா விதமான காரியங்களும் இருக்கு. அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி இன்னைக்கு நம்முடைய இதயத்தில் பிரகாசிக்கிறது. ஆமென்,
ஆமென்.
அதனால் ஃபேஸ் இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கு. பாடி நம்ம தான் பாடி, அதனால ஃபேஸ் அங்கிருந்து வந்திருக்கு. பாடியோடு ஜாயின் பண்ணும்படியா வந்திருக்கு. சபையானது சரீரமாக இருக்கிறது, இதை ஹெட் வந்திருக்கிறது, ஹெட்ஸ்டோன் வந்திருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவுடைய முகமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4 மேத்துல அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி இன்னைக்கு நம்முடைய இதயத்தில் பிறக்காது. அவருடைய முகத்தில் எல்லா விதமான நற்பண்புகள் இருக்குது. அவருடைய முகத்தில் எல்லா ஞானமும் இருக்கிறது, எல்லா விதமான பவரும் இருக்கிறது. பெண்காம் இயேசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எந்த ஓவியனும் வரைய முடியாது, அவ்வளவு சாந்தம், அவ்வளவு நற்குணங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார்னா உலகமே அழிஞ்சு போகும், அவ்வளவு வல்லமையும் இருக்கு. இன்னைக்கு அந்த ஃபேஸ் வந்திருக்கு. இந்த முகத்துக்கு எதிரே தான் நம்ம தூசி பண்ணி அங்கே சாத்தான் சொல்கிறோம், நீர் அவனை வேலையை எடுத்து பாதுகாத்து வருகிறீர், ஆனால் அந்த வேலையை எடுத்து போட்டீங்கன்னா நான் உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிருவேன். அப்போ அவன் என்ன செய்வான்? உம்மை தூசிப்பான். உம்முடைய முகத்துக்கு எதிரே, உம்மை தூசிப்பான்னு சொல்லலை, உம்முடைய முகத்துக்கு எதிரே தூசிப்பான். எல்லாம் நல்லா கவனிங்க, விசுவாசிகளாகிய நீங்கள் நல்லா கவனிங்க, ஏன்னா நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணுறவங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, பண்ண போகலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிவிட்டது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆண்டவர் அதிக எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டார். அதனால முகத்துக்கு எதிரே தூசிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அறிவு, எல்லா அறிவும் வந்திருக்கு. எல்லா கேரக்டர் தேவனுடைய இதோ சுபாவங்கள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. ஆதி அமர்ந்தது வெளிப்படுத்தலை வரைக்கும் தேவன் தம்மை திரை நீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த மெசேஜ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், இட் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் காட். அந்த இவ்வளோ அறிவு வந்து, இவ்வளோ நாலேஜ் வந்தும் ஒரு மனுஷன் ஆண்டவரை எப்படி தூசிப்பான்? சத்தியம் குறைவா இருந்தா பரவாயில்ல, சத்தியம் மிக அதிகமாக வந்திருக்கு. ஆண்டவருடைய ஃபுல்னஸ் ஆஃப் ஃபேஸ் இன்னைக்கு ஷைனிங் ஆகி கொண்டிருக்கிறது, நம்முடைய இதயத்தில் இன்னைக்கு பிரகாசிக்கிறது. இதோ அவ்வளோ சத்தியம், அவ்வளோ இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த பிரைட்னஸில் வந்தும் ஒருத்தர் வந்து ஆண்டவரை தூசிப்பானா? நிச்சயமாக தூசிக்க முடியாது. இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சும், இவ்வளோ வெளிப்பாடுகளை பெற்றும் ஒரு அவருடைய முகத்துக்கு எதிரே ஒரு மனுஷன் வந்து வார்த்தையை மறுதளிப்பான் என்றால் முகத்துக்கு எதிரே தூசிப்பான். உங்கள் பிள்ளைகளை எத்தனை பேர் வந்து அப்படி இருக்கிறாங்க பாருங்க, தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை பாருங்க, உங்கள் பிள்ளைகளை இப்பொழுது எங்கே இருக்குன்னு பாருங்க. அது தேவனுடைய முகத்துக்கு எதிரே அது தூசிக்கும். அவரை தூசிக்கிற மக்களாக இருப்பாரு. இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தும் தூசிப்பாங்க. இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு தூசிக்க கூடாது, தூசிக்க முடியாது. யோபுக்கு ஆண்டவர் நல்ல வெளிப்பாடு கொடுத்திருந்தார், எல்லா ஞானத்தையும் கொடுத்திருந்தார், தேவனை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்திருந்தார். இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி நம்ம எப்படி தேவனை தூசிக்க முடியும்? அதுதான் க்வெஸ்டின். சாத்தான் சொல்றான் தூசிப்பான், இவ்வளோ சத்தியத்தில் வந்தும் அவன் தூசிப்பான், பின்வாங்கி போவான், பாவத்தில் போவான், அவன் எதிர்த்து நிற்பான், அவனுடைய பேட் பாவங்களை வெளிப்படுத்துவான், தீய புத்திய வெளிப்படுத்துவா. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு எப்படி அப்படி இருக்க முடியும்? அதுதான் க்வெஸ்டின். தெரிஞ்சிட்டுலாம் வெளிப்பாடு அதுதான். சத்தியம் குறையா தெரிஞ்சா பரவாயில்ல, சிஎஸ்ஐல இருந்தா பரவாயில்ல, பெந்தகோசில இருந்தா பரவாயில்ல, பாட்ரேட்ல இருந்தா கூட பரவாயில்ல. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல வந்து இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங், தேவனை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி அவன் வித்தியாசமா பிஹேவ் பண்ண முடியும், ஒரு பெண் எப்படி வித்தியாசமா அங்க முடியும், இது ஒரு பெரிய ஒரு கேள்வி. சாத்தான் சொல்றான் அவன் தூசிப்பான், ஆண்டவன் சொல்றார் அவன் தூசிக்க மாட்டான். அதான் சாத்தானுக்கும் ஆண்டவருக்குள்ள சேலஞ்ச். இல்லை நீர் அவனை டெஸ்ட் பண்ணீங்கன்னா அவன் வந்து தூசிப்பான், எல்லாம் அதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் இதை வேலையை எடுத்து போட்ட உடனே சாத்தான் உள்ள புகுந்து, அவனுக்கு 7000 ஆடுகள் இருக்கிறது, 3000 ஒட்டகங்கள் இருக்குது, 500 ஏறு மாடுகள் இருக்குது. 500 ஏழு மாடுனா 1000 காளைகள் அர்த்தம், ஒரு ஏழு மாடுனா 2 காளை, 500 ஏறு மாடுனா 1000 காளை, இதோ 500 கழுதைகள் இருக்கிறது, அதிக ஆசி இருக்கு, திரளான வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. இதோ அவன் நினைச்ச ஒரு நாள் ஒரே நாளில் எல்லாத்தையும் அவனை விட்டு எடுத்துட்டார். 14 வசனத்தில் வாசிக்கலாம்,
ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவர்களின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கறிக்கினால் வெட்டி போட்டார்கள்.
நான் இங்க என்ன சொல்றால், மாடுகள், அவனுடைய ஆடுகள், அவனுடைய ஒட்டகங்கள், அவனுடைய மாடுகள் எல்லாமே 1 by 1 வந்து கொள்ளைக்காரில் வந்து போயிட்டாங்க. எல்லா கொள்ளைக்காரில் வந்து எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், நான் ஒருத்தன் மாத்திரம் மீதியாக இருந்தேன், அதை சொல்கிறதுக்கு ஒருத்தன் மட்டும் சாத்தான் விட்டுட்டான். யோபுக்கு வந்து துர்ச்செய்தி சொல்லுகிறான், அவன் சொல்லிட்டு போனோன்னா அடுத்த ஒருத்தன் வர்றான். இதை மாதிரி ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு, இது மாதிரி எல்லாமே 9. இன்னொருத்தன் வந்து ரொம்ப துர்ச்செய்தியை சொல்லுகிறான், உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் எல்லாம் ஒன்றா இருக்கும் பொழுது இடி மின்னல் வந்து கட்டடம் இடிஞ்சு வந்து இதோ எல்லாரும் ஒரே நல்ல செத்து போயிட்டாங்க. இது ரொம்ப பேட் நியூஸ். இது 18 சந்த வாசிக்கலாம்,
இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க.
அவனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், மொத்தம் 10 பிள்ளைகள். அதனால் எல்லாரும் வீட்டில் கூடி புசித்து கொண்டு விருந்து உண்டு கொண்டு இருக்கும் பொழுது வனாந்திர திசையாக காற்று வந்து அது பில்டிங் அதில் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் செத்துட்டாங்க. ஒரு குழந்தை கூட பிழைக்கலை. 10 பேரும் 1 by 1 ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான், அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான். உடனே வர வர செய்தி ரொம்ப சிவியராக மாறிடு. இதுதான் டெம்டேஷன். ஒரு துர்ச்செய்தி வரும், உடனே அடுத்த துர்ச்செய்தி வரும், உடனே அடுத்த நாள் கழித்து இன்னொரு துர்ச்செய்தி வரும், அதுக்கு பிறகு இன்னொரு நாள் துர்ச்செய்தி வரும். 7 துர்ச்செய்தி 1 by 1 வரும். எப்படி ஒருத்தனால தாங்க முடியும்? கடைசியில் சிவியர் ப்ளோ வந்து 10 பிள்ளைகளும் காலி. ஆனால் யோபு என்ன சொல்லலாம்? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பசுத்தாமத்துக்கு சோத்திரம், ஹல்லேலூயா. அப்படி யார் சொல்ல முடியும்? அதனால சாத்தான் மறுபடியும் வர்றான், பாத்தியா நீ இவ்வளோ டெஸ்டிங் பண்ணனா, நான் பெர்மிஷன் கொடுத்துட்டேன், ஆனால் யோபு என்னை தூசிக்கலை. இன்னைக்கு சத்தியம் பிரைட்டாக வந்திருக்குது. இயேசுவினுடைய முகம் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது. அவருடைய முகத்துக்கு எதிரே நம்ம இருக்கிறோம். இந்த மெசேஜுக்கு கீழே இருக்கும் பொழுது, இந்த மெசேஜுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு முன்பாக இருக்கிறீங்க. சாத்தான் இந்த நேரத்தில் உங்களை சோதிச்சு பார்ப்பான். இந்த நேரத்தில் தான் நீங்க சத்தியத்தை மறுதளிச்சு நீங்க அவருடைய சன்னதியை விட்டு விலகி போறீங்களா? காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போறாங்க. அதே மாதிரி போறதுக்கு அதே டெஸ்டிங் நமக்கு வரும். அந்த டெஸ்டிங் வரும் பொழுது யோபு சொன்னான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அதான் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எலெக்ட், இவன் மறுதளிக்க மாட்டான். இன்னைக்கு அருமையானவளே, அந்த அதே மாதிரி சிச்சுவேஷன்ல வந்திருக்கிறோம். தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வந்திருக்கும். இந்த மெசேஜுக்கு முன்னால நீங்க வரும் பொழுது, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வரும் பொழுது, இந்த நேரத்தில் சாத்தான் சொல்லுவான், இவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சாலும் இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் இவன் வந்து திருந்த மாட்டான், இவன் புத்தியவன் காமிப்பான். இவனுடைய உள்ளத்தில் இருக்க சுவாபத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பான் அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். இல்லை, அவன் இழைச்சு அவன் வந்து மறுதளிக்க மாட்டான், அவன் இன்னும் வந்து அதிக நீதிமானா மாறுவானே ஒழிய அவன் இன்னும் வந்து பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை பெறுவான ஒழிய அவன் பெர்ஃபெக்ஷன் அடைவான ஒழிய அவன் வந்து கீழே போக மாட்டான், வர வர தேஞ்சி தேஞ்சி போக மாட்டான், அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி விலகி போக மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இல்லை, அவன் விலகுவான். சிலருக்கு சாத்தான் சொல்றது உண்மையா இருக்கும், சிலருக்கு ஆண்டவர் சொல்றது உண்மையா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துறீங்களா அல்லது சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்களா? இதுதான் ஃபைனல் டெஸ்ட். ராப்சருக்கு முன்னாக ஃபைனல் டெஸ்ட், கல்வாரி டேபர்நாக்கலுக்கு டெஸ்ட். நீங்க தேவனுடைய சமூகத்தை வந்தீங்க, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இங்கே ப்ரீச் பண்ணப்படுது. மற்ற இடங்களில் பார்ட்ஸ் பேடு இருக்கு, இங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இருக்குது. இது ராப்சரிங் ஃபெய்த்தை தரும். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பாக, இந்த வார்த்தையை கொடுக்குற பாஸ்டருக்கு முன்பாக நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்களை நீங்களே சோதித்து பார்த்தால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. வருங்காலத்தில் நம்ம எப்படி நடப்போம்? ஆண்டவரே, நான் யோபு போல ஸ்டாண்ட் பண்ணக்கு எனக்கு பலத்தை தார், எனக்கு கிருபை தாரும், எனக்கு அனாயிட்டிங் தாரும் என்று கேட்க வேண்டும். அதுக்கு பிறகு ரெண்டாம் அதிகாரத்தில் இதோ அவனுக்கு வந்து சாத்தான் சொல்றான், அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்தாலும் உடம்பு நல்லா தானே இருக்கு, உடம்புல ஆரோக்கியம் இருக்குல்ல, உடம்பை நீர் தொட்டியர்னா அப்பொழுது அவன் உண்மை உம்முடைய முகத்துக்கு எதிரே உண்மை தூசிப்பான். அதே பேடு தான் திருப்பி வருது. அதை தான் நீங்கள் கவனிக்கணும். நம்ம இப்போ அவருடைய முகத்துக்கு எதிரே வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை அவருடைய முகமாக இருக்கிறது. அவருடைய முகம் நம்ம தீல இன்னைக்கு பிரகாசிக்கு அவருடைய முகம் வந்திருக்கிறது, ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இந்த இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சிருந்தோம். ஒரு மனுஷன் தன்னுடைய தீய சுபாவத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பானா? காண்பிப்பான். சாத்தான் சொல்றான், காண்பிப்பான். சிலர் சாத்தான் சொல்றபடி இருக்கிறாங்க. ஆண்டவர் யோபை சொல்றார், இவன் காண்பிக்க மாட்டான், இவன் இன்னும் தான் பியூரிஃபை ஆவானே ஒழிய இவன் கீழே போக மாட்டான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இது அந்த விதமான ஒரு காலம். இப்பொழுது பரிசுத்தவான்கள் பூரணம் அடைய வேண்டிய நேரம். இந்த உபத்திரவம் நம்மை பூரணப்படுத்துகிறது, நம்முடைய கேரக்டரை பூரணப்படுத்துகிறது. இயேசு பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அதனால் டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து நம்மளை சோர்ந்து போக வைக்காது, நம்ம விழுந்து போக வைக்காது, அது இன்னும் நம்மளை பியூரிஃபை பண்ணும். கோல்டு வந்து ஃபயரில் போடும் பொழுது அது இன்னும் ஷைனிங் ஆகும். அக்னி போன்ற சோதனைகள் வரும் பொழுது நம்ம இன்னும் பிரகாசம் அடைமையுமே ஒழிய நம்ம வந்து உருகி போக மாட்டோம். அதனால் பாருங்க, அதன் பின்பு அவர் சொல்கிறான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன். கத்தடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? மனைவி சொல்கிறார், தூசித்து ஜீவனை விடும் அப்படிங்கிற அந்த ரெண்டாம் அதிகாரம் 9.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார்.
தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவனை விட்டுற முடியுமா? நீங்க நினைச்சா ஜீவனை விட முடியுமா? தற்கொலை பண்ணணும். அதனால மனைவி என்ன சொல்ற, எல்லாம் அவமானமா போச்சு, நம்ம அவமானத்தை நம்ம தாங்க முடியாது, நம்முடைய எல்லா விதமான ஐஸ்வர்யமும் போச்சு, அதனால நமக்கு வந்து நீர் வந்து தற்கொலை பண்ணிக்கிடும் சொல்றான். ஆனால் அவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவனத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா என்று அவன் சொல்லும் பொழுது அதுதான் அவன் உத்தமத்தில் இருக்கிறான். அவன் தூசிக்கலை. சாத்தானுடைய இது என்னன்னா அவனை தூசிக்க வைக்கணும். இப்போ இவன் என்ன சொல்றான்னா, நீ தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்லலை, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போ பாருங்க, சாத்தா மனைவி மூலமா பேசுறான், தூசிக்க வைக்க பார்க்கறான், தூசிக்கிறதுக்கு தூண்டுறான். சாத்தானுடைய பர்பஸ் அதுதான், தேவனை தூசிக்க வேண்டும், கத்தரை விட்டு பின்வாங்கி போகணும். பாஸ்டர் கூட சபை ஊழியத்தில் எந்த விதமான அங்கே டச்சும் வைக்கக்கூடாது. ஊழியத்துக்கு விலகி இருக்கணும், பாஸ்டருக்கு விலகி இருக்கணும், சர்ச்சு ஆராதனைகளுக்கு விலகி இருக்கணும். அப்படின்னு நினைக்க சாத்தான் உன்னை தூண்டுறான். நீங்க மனைவி மூலமா தூண்டுறான், நீ தேவனை தூசித்திரு. அவனை தூசிக்க வைக்கிறது தான் அவனுடைய நோக்கம். நீ இவ்வளவு சத்தியம் வந்த பிறகும், இவ்வளவு சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் நீ தூசிப்பியா? ஆண்டவர் நினைக்கிறார் இவ்வளவு சத்தியம் அறிஞ்சு வந்த பிறகு தூசிக்க முடியாது. ஒரு காலத்தில் பின்வாங்கி போகலாம், இப்போ பின்வாங்கி போக முடியாது. இப்போ சத்தியம் அதிகமாக வந்துட்டு அவருடைய முகம் இன்னைக்கு பிரகாசிக்கிறது. நம்ம மத்தியிலே அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஹோல் ட்ரூத் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதி அமர்ந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ரகசியமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இது இயேசுவின் முகமாய் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்றான் நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய். இதனால சரித்திரக்காரங்க என்ன சொல்றான்னா, அவன் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டான், ஆனால் இவன் பண்ணலை. பைபிள் அதை எழுதலை, சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அதனால வேற ஒரு மனைவி மூலமாக தான் அந்த 10 குழந்தைகள் வந்து அவனுக்கு பிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அவள் மறித்து போனாள், அவள் தன்னை தற்கொலை பண்ணி கொண்டாள். ஆனால் யோபு அவன் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுகிறான். நீர் என்னை கொன்று போட்டாலும் நானும் இடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன், நீர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அதனால் இப்பொழுது யோபுனுடைய லைஃப் அந்த டெஸ்டிங் வந்து 3 ஸ்டேஜஸாக இருக்கிறது. ஜோப் சஃபரிங், 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஜோப் சஃபரிங். முதலாவது அவனுடைய ஆசிகள், அவனுடைய சொத்து எல்லாத்தையும் தான் எடுத்துக்கொண்டான். ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை செய்கிறான். ஜோப் சஃபரிங் வேர் காஸ் பை த டெவில் and required God permission. ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. அதன் பின்பு அவனுடைய சரீரம், அவனுடைய ஹெல்த் பாதிக்கப்படுகிறது. அப்பொழுது சாத்தான் மறுபடியும் போய் பெர்மிஷன் வாங்குறான், நான் அவனுடைய சரீரத்தை வந்து நான் வியாதியை கொண்டு வருவேன். சாத்தான் obtains further permission from God and takes away Job's health. யோபுனுடைய அவன் சுகத்தை எடுத்து விட்டான். உச்ச உளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பருக்கள் அவனுக்கு இருக்கிறது. ரெண்டு காரியத்துக்கு பெர்மிஷன் கேட்கிறான். மூணாவது சஃபரிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு யோபு வந்து சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. மூணாவது சஃபரிங் என்னன்னா, அது வந்து அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மூலமா வருது. க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, His suffering is coming through the channel of the closest friend by their rejection. And the close friend vandu avana purakkanippadu. Anala moonu friend varranga. Bill Dodd, Sobar, innonu vandu edho kadaisiya Elihu varugiran. Ividhamaga adukku vandu aandavarta andha saatha vandu permission vaangala. இந்த மூணு நண்பர்களும் அவனுடைய துக்க செய்தியை விசாரிக்க வர்றாங்க. 7 நாள் அப்படியே உட்கார்றாங்க. பிறகு 2-3-4 ரவுண்டு ஸ்பீச், எங்கள் நாடு அங்கே வட்டமேசை மகநாடுன மாதிரி ரவுண்ட் டேபிள்ஸ் அங்கே என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க, கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோபு ஒரு பாவி, யோபு ஒரு ரகசிய பாவத்தில் இருக்கிறான், அதனால தான் இவனுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வந்திருக்கு. அவங்களுடைய இதெல்லாமே அப்படி தான், தங்களுடைய ஓன் ரீசனிங் படி, தங்களுடைய சுய புத்தியின் படி அவங்க நிதானிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, யோபு ஒரு பாவியாக இருக்கிறான், ரகசிய பாவியாக இருக்கிறான், அதனால் இவனுக்கு சோதனைக்கு மேலே சோதனை வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறது. எத்தனை அதிகாரம் இருக்குன்னா, 3 அதிகாரத்திலிருந்து நாங்கள் 38 அதிகாரம் வரைக்கும் அது ஃபுல்லாகவே அந்த கான்வர்சேஷன் தான் நடக்குது. அப்போ இந்த சோதனை ரொம்ப பெருசு. அவனை ஆசி போனது அது பெருசு இல்லை. அவனுடைய உடம்புல வியாதி வந்தது அது பெரிய சோதனை இல்லை. இந்த நண்பர்கள் வந்து அவன் மனதை புண்படுத்துறது தான் ரொம்ப வந்து சோதனை. அதுக்கு தான் நிறைய சேப்டர்ஸ் கொடுத்துருக்கு. ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் பேசுகிறான், யோபத்துக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வர்றான். எல்லாரும் யோபை பற்றி தவறாக தான் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே யோபை புறக்கணிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தாரும் கூட அவனை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அவனை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் ரிஜெக்டட் பை த ஒன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹவுஸ்ஹோல்டு. அவனுடைய குடும்பத்தார் அவனை பகைக்கிறார்கள், நண்பர்கள் அவனை பகைக்கிறார்கள். இது வந்து மூணாவது சோதனை. சாத்தான் வந்து பெர்மிஷன் கேட்கல. அவன் மனுஷனை வந்து த்ரீ மாரல் ஏஜென்ட்டாக இருக்கிறான். மனுஷன் வாயில் வந்ததெல்லாம் பேசுவான். மனுஷங்களை பிரியப்படுத்தி ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரை தான் பிரியப்படுத்த முடியும். நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யணும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு ஊழியம் செய்ய முடியாது. யாருமே மனுஷங்களை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய பார்வையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? அதான் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறோமா? அவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறோமான்னு ஒரு பாசை செஞ்சுக்கிட்டு போனால் தான் முடியும். யாரையும் பிரியப்படுத்தணும்னு நினச்சா அவங்க இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு மோசமாக போயிடுவாங்க. நாளைக்கு அவங்க புத்தியை மாற்றிடுவாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். அவர் நம்மளை பற்றி நல்லா தெரியும். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி தான் நம்ம மனசை வந்து தேத்திக்கிட்டு அதே மாதிரி தான் போகணும். இவன் நண்பர்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ஆனால் இப்போ எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? யோபுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க. அதைத்தான் அந்த நிறைய அதிகாரம் இதுதான் இருக்கு. இந்த போராட்டம் தான் அவனுக்கு இருக்கிறதுலே அதிக போராட்டம். அவனை தூசிக்க வைக்கிறாங்க, அவனை பாவி ஆக்குறாங்க. அவன், நான் பலி செலுத்தி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்திருக்கேன், எனக்காக நான் பலி செலுத்திருக்கேன், அந்த இரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவன் உறுதியா இருக்கிறான். ஆனா அவங்க வந்து அவனை வந்து குற்றப்படுத்துவது ஒரு சின்ன இதனால்தான். பாஸ்டர் அப்படி சொல்லிட்டார், அதனால நான் சர்ச்சைக்கு வரல. எனக்கே தெரியாது என்ன சொன்னேன்னு தெரியாது. சர்ச்சைக்கு வரல, என்ன மனுஷங்க, இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு நினைப்பேன். இதெல்லாம் நல்ல புத்தியா? யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். ஆண்டவர் ஏன் நஷ்டத்தை சரிப்படுத்துவார்? அதனால இந்த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் முன்ன, நீங்க ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கல்வாரி டேபர்நாக்கு வந்து இதுக்கு முன்னால நம்ம எப்படி நடக்கிறோம், இதுதான் முக்கியம். இன்னைக்கு இவ்வளவு சத்தியத்துல வந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எப்படி நம்ம பின்வாங்கி போக முடியும்? எப்படி நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலக முடியும்? எப்படி ஃபெலோஷிப்பை முறிக்க முடியும்? இந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும், எவ்வளவு ஒழுங்குள்ளவர்களாக நடக்க வேண்டும், எவ்வளவு நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்கணும். சாத்தான் வந்து தூசிப்பாங்கிறான், ஆனா ஆண்டவர் சொல்றாரு தூசிக்க மாட்டான். சேலஞ்ச், இவன் எலக்ட், இவன் தூசிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் என்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பான். இடையில ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிக்க மாட்டான். உடனே பேச்சுவார்த்தையை கட் பண்றது, உடனே சர்ச்சை கட் பண்றது, அவங்க இஷ்டமா போறது, என்ன இதெல்லாம் மனுஷ பரவியா இது? இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? இதெல்லாம் இவ்வளோ நாள் என்ன சத்தியத்தை கேட்டாங்க? அதான் சாத்தான் சொல்கிறான் அவன் அப்படி செய்வான் அப்படிங்கிறான். சிலர் அதுபடியே இருக்கிறாங்க. சாத்தான் சொல்கிறபடி கரெக்டாக இருக்கிறாங்க. சாத்தானுக்கு சாட்சியாக மாறியிருக்காங்க. நம்ம இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உத்தமனும் சத்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த சாட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீவிக்கணும். என்ன டெஸ்டிங் வந்தாலும், நீ அவனை என்ன டெஸ்ட் பண்ணாலும், அவன் என்ன தூசிக்க மாட்டான், அவன் எனக்கு உண்மையா இருப்பான், என் முகத்துக்கு எதிரே அவன் தூசிக்க மாட்டான். ஜோசப்புக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. இதோ அவனுடைய சகோதரமார்கள் அவனை புறக்கணித்தது, அவனுக்கு ரொம்ப மனவேதனை. குழியில தூக்கி போட்டாங்க. இதோ போத்திப்பிரா மனைவி அவன் மேல அபாண்டமான பழியை சொல்லி சிறைச்சாலைக்கு போனான். ஆனா சிறைச்சாலைக்கு போனதான் அவன் அரண்மனைக்கு வர முடியும். அங்க அவனுடைய வாழ்க்கையில ரிஜெக்ஷனை பார்க்கிறான். ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில ரிஜெக்ஷனை பார்க்கிறார். வேதபாடு பரிசேயர் அவரை புறக்கணித்தார்கள். அவருடைய மெசேஜ் எப்படி இருந்தது? நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல வாசிக்கும் பொழுது இயேசு என்ன அழகாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த பிரசங்கத்தை அவங்க வேல்யூ பண்ணாங்களா? யாராவது மதிச்சாங்களா? என்ன வெளிப்பாடான செய்தி! வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷனா வந்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை எவ்வளவு வேல்யூ பண்ணணும்? அந்த மெசேஜை வேல்யூ பண்ணாங்களா? ரிஜெக்ட் பண்ணாங்க. சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்க, அதுதான் ஒரு பெரிய ஒரு சோதனை. இப்பொழுது யோபுக்கு அதான் சோதனை. நண்பர்கள் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண, அவங்களுக்கு பதில் சொல்லி முடியலை, பதில் சொல்லி அவங்கள புரிய வைக்க அதனால முடியலை, கடைசி வரைக்கும் புரிய வைக்க முடியல. வேற அவங்க பலி, அவங்களுக்கு பலி செலுத்தி அவனுக்காக அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தான் அவங்க பாவம் நிவிருத்தி ஆனது. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அதே மாதிரி தான், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எலக்டா இருப்போம் என்றால் நம்ம வந்து ரிஜெக்ஷனை சந்திக்க வேண்டியதாக வரும். ரிஜெக்ஷனை சந்திக்கும் பொழுது நம்முடைய லைஃபை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். யுவர் லைஃப் தட் யூ லீவ் ஹியர் இஸ் ஜஸ்ட் reflecting what your inheritance when you leave here. Question answer ella 54 varsham 1 maasam 3 theedile solugira inge nama vaalgira vaalkai pisasin aavigal vandu nammala vandu avarude vaarthai vittu velaga solluda pala vidamana incident ah kondandu nammala velaga vaikkum adha அப்படி நம்மளை விலக வைக்கும் என்றால் நம்ம பாதாளத்தில் இருக்கிற ஆவினால வஞ்சிக்கப்படுறோம். நம்ம பரலோகத்திலே அங்கே அந்த பரிசுத்த ஆவினாலே நம்ம வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம வந்தோம் என்றால் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம். நம்ம எங்கேருந்து நமக்கு அந்த அனாயிட்டிங் வருது, நமக்கு அங்கேருந்து அனாயிட்டிங் வந்தால் நம்ம அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்கிறார். யுவர் லைஃப் தட் யூ லிவ் ஹியர் இஸ் ஜஸ்ட் ரெஃப்ளெக்டிங் வாட் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் When you leave here, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது உங்களுடைய சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையானது நிரூபித்து காண்பிக்கிறது. நம்ம பரலோகராஜ்யம் போகணும்னா வார்த்தையில் உண்மையாக கடைசி வரைக்கும் இருப்போம். அப்போனா நீங்கள் எங்கே உங்கள் சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது. நீங்கள் பாதாளத்துக்கு போவீங்கன்னா வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவீங்க, வித்தியாசமாக பாஸ்டரை வந்து சேலஞ்ச் பண்ணுது. உங்களுடைய சேலஞ்சுகளாக நான் பயப்பட மாட்டேன். நான் வார்த்தையில் இருக்கேன், நான் எலெக்டாக இருக்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்டவன். சிலர் வந்து அப்படி வந்து அப்படி நினைக்கும் பொழுது அதுக்கெல்லாம் வந்து நான் பயப்படுறவன் கிடையாது. ஆண்டவர் எனக்கு அந்த பயத்தின் ஆவியை தரல, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே வைராக்கியத்தை தந்த. ஒரு சிலர் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஜெபத்தினாலும் வார்த்தையினாலும் ஜெயிக்க ஆண்டவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார். எனக்கு இத்தனை வருஷம் அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் யோபா வந்து எந்த விதத்திலும் அசைக்க முடியலை, அவனுடைய நண்பர்களும் அசைக்க முடியலை, எந்த சூழ்நிலைகளும் அவனை அசைக்க முடியலை. ஏனென்றால் அவனுடைய சுதந்திரம் அங்கே இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அவனுடைய பங்கு பாதாளத்தில் இருந்தால் அவன் வந்து சோர்ந்து போவான், அவன் பயந்து போவான். ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங் நமக்கு வரும் பொழுது This life that we now live is only reflecting what is ahead of us. நமக்கு முன்னால என்ன இருக்கிறது என்பதை நம்ம வாழ்கிற வாழ்க்கையானது நிரூபிக்கிறது. இந்த ட்ரயல்ஸ் அண்ட் டெஸ்டிங் அதை நிரூபிக்கிறது என்று பிரதர் பென்கன் தன்னுடைய செய்தியில் சொல்லுகிறார். யோசேப்பு அவன் சிறைச்சாலைக்கு போய் பின்பு அரண்மனைக்கு சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். அதனால இத என்ன சென்றார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். த்ரீ ஸ்டேஜஸ் நம்ம அறிந்து நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறோம், உலகத்துல வந்திருக்கிறோம், முடிவாக நம்ம போய் அந்த ராஜ்யத்துல போய் சேரப்போறோம். எட்டர்னல் டெஸ்டினேஷனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எங்கேயும் கொடுக்கப்படலை, எந்த சாபனத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு இவ்வளவாக தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி அவரை விட்டு நம்ம பின்வாங்கி போக முடியும், எப்படி அவரை நம்ம தூசிக்க முடியும்? அதனால இப்பொழுது இந்த யோபு வந்து அவன் வந்து மெச்சூரிட்டி அடைய வேண்டும், அவன் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் எல்லாம் வந்துச்சு. அவனுடைய டெஸ்டிங் முடிஞ்சு விட்டது. சாத்தான் அவனை டெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டான். அதனால் யூ ஆர் த ஆன்சர் ஃபார் த டெவில்ஸ் க்வெஸ்சன். டெவில் வந்து நம்மகிட்ட தோல்வி அடைய வேண்டும். அவனுடைய க்வெஸ்சனுக்கு நம்ம பதிலாக இருக்கிறோம். அவன் தூசிப்பான், ஆண்டவர் சொல்றார் தூசிக்க மாட்டான். ஐயன் வந்து சாத்தானுடைய கொஸ்டினுக்கு பதிலாக இருக்கிறான். பிரைடு வந்து இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் பிரைடை வைத்திருக்கிறார். எந்த அந்த சாத்தான் வந்து எல்லாரையும் வஞ்சிக்கலாம், உலகம் முழுசையும் வஞ்சிக்கலாம், ஆனால் அந்த பிரைடை வஞ்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. த பிரைட் வில் நாட் பி டிசீவ்டு. இந்த செகண்ட் ஈவ் வில் நாட் பி டிசீவ்டு. முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆனால் இந்த கடைசி ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட மாட்டாள். அவனுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தது, இவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவன் வந்து அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஒன்னாவது 5 வசந்த வாசிக்கலாம்.
விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிக்கிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான்.
இதோ அவன் என்ன செய்யறான். அவங்க பிள்ளைகள பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு குடும்பம். சில பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆயிருக்கும், பெண் பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம். 3 பெண் பிள்ளைகள், 7 பையங்க, மொத்தம் 10. இந்த ஒரு ஒவ்வொரு மாதத்துலேயும் அல்லது ஒரு வாரத்தில் அவங்க அடிக்கடி விருந்து வைப்பாங்க. யாராவது ஒரு வீட்டில் விருந்து வைப்பாங்க, எல்லாரும் கூடுவாங்க, எல்லாம் கூட்டி நான் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், ஒருவேளை அந்த விருந்து நேரத்தில் அவர்கள் வந்து கர்த்தரை தூசித்திருப்பார்களோ என்று. ஒருவேளை விருந்து நேரத்தில் கர்த்தரை தூசிப்பாங்க. நீங்கள் ஒரு கல்யாண வீடு போனீங்கன்னா ஆண்டவரே மறந்துடுவீங்க. சா வீடு போனால் தான் அங்கே யோசிக்க வேண்டி வரும், நம்ம செத்தா எங்கே போகணும். அதெல்லாம் ஒரு விருந்து நிகழ்ச்சின்னா எல்லாருமே ஆண்டவரை மறந்துடுவாங்க. அதனால் இவங்க சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை மறந்துருப்பாங்க, ஆண்டவரை தூசித்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருப்பாங்க, அவங்க களியாட்டில் போயிருப்பாங்க, அவங்க உல்லாசத்தில் போயிருக்கலாம், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாலையில் எழும்பி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துகிறான். இப்படி அவன் வழக்கமாக செய்து வருகிறான். அதனால அவருக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்காக சர்வாங்க தகன பலி தான் இருக்கு. அதனால அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லலை, ஒருவேளை செய்திருப்பார்களோ, பாவம் செஞ்சாங்கன்னு போடலை. அவங்களுக்குள்ள அந்த பிரதர்லி கைண்ட்னஸ் இருக்குது, எல்லாரும் ஐக்கியமாக இருக்கிறாங்க, குடும்பத்தில் ஐக்கியம் இருக்குது, ஒற்றுமை இருக்கு. அதனால அவங்க விருந்து வைக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல குடும்பத்தை அவன் உருவாக்கி இருக்கிறான். அவங்களுக்காக இவன் பலி செலுத்துகிறான். ஒருவேளை அவங்க பாவம் செய்திருப்பாங்களோ. ஒரு தகப்பன் தன் குடும்பத்தை சரியானபடி நடத்தணும். கர்த்தருடைய வார்த்தையில கொண்டு வரக்கு தகப்பன் வந்து சரியா இருக்கணும். தாய் வந்து தன் பிள்ளைகளுக்கு நல்ல கேரக்டரை கற்றுக் கொடுக்க வேண்டும். கடந்த நாளில் சொல்லியிருக்கிறேன், பொறுமை, தாழ்மை, அன்பு கற்றுக் கொடுக்கணும். நல்ல கேரக்டரை கடந்த தன்னை செல்லமாக வளர்த்து இஷ்டம் போல பேசுகிற வாயாடி பொண்களாக வளர்க்கக்கூடாது. வாயாடி அகம்பாவம் எல்லாம் தாய் வந்து கற்றுக் கொடுத்தது சரியில்லை. பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், பெருமை வரக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், ஆண்டவர் அடித்து போட்டுருவாரு அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நமக்கு ஒரு செய்தி இருக்குது, அந்த செய்தியின்படி நடக்கணும். தகப்பன் வந்து முன்மாதிரியாக நடக்கணும். இப்படி பயங்களை வளர்க்கணும். யோபு அப்படி தான் வளர்த்துருந்தான். அது மாத்திரமல்ல அவங்களுக்காக பலி செலுத்தினான். இன்னைக்கு தாய் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வேற யாருக்காக ஜெபிக்க வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சப்போ எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார். அதே போல் நம்ம பிள்ளைகளுக்காக ஆரம்பத்திலேருந்து பிறந்த நாளில் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு வரணும். அப்பொழுது அந்த பிள்ளைகள் கத்தரை விட்டு பின்வாங்கி போகாது, அது பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திர வழியாக மாறும். இதனால் இவன் வந்து அவங்களுக்காக பலி செலுத்தினான். தன் குடும்பத்தையே எல்லாத்தையும் வார்த்தைக்குள்ளே வச்சிருந்தான். அவங்க ஹோல் ஃபேமிலி வந்து ஆராதனை செய்வாங்க. ஹோல் ஃபேமிலியை ரத்தத்தின் கீழே கொண்டந்தான். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழே கொண்டந்து அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தது. அதனால பாருங்க, அந்த ஃபேமிலி எப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலின்னு பாருங்க. அதே மாதிரி நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூஷித்திருப்பார்கள். அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
விருந்து செய்கிற அவர்களுடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி
பரிசுத்தப்படுத்தினான். எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்காக பலி செலுத்தி இப்படி தன்னுடைய குடும்பத்தை டோக்கன் கீழே கொண்டு வரான். இன்னைக்கு டோக்கன்னாலே என்ன செய்வாங்க, தாலியை போட்டுக்கிட வேண்டியதான், மோரத்தை மாட்டிக்கிட வேண்டியதான். ஒரு பாஸ்டர் ஒய்ஃபு அவங்க வர்றாங்க, பார்க்குறேன் தாலியும் கிடக்கு மோதிரமும் இருக்கு. அப்படி நம்ம சர்ச்சில் அலோவ் பண்ணால் நம்ம ரெண்டு சர்வீஸ் தான் நடத்தணும், ரெண்டு சர்வீஸ் மூணு சர்வீஸ் கூட நடத்தலாம். அவங்களுக்கு அப்படி போட்டும் ஆள் நிறையா வரல. பாஸ்டர் ஒய்ஃபு தாலியும் மோதிரம், நான் தாலியை மட்டும்தான் போட்டுக்கன்னு பார்த்தேன். கவனித்து பார்த்தா மை கையில் மோதிரம் இருக்குது. அவங்களும் நாங்கள் மெசேஜில் இருக்கோங்க. அங்கே ஏன் உங்கள் சர்ச்சுக்கு, உங்கள் சர்ச்சுக்கு 1000 பேர் வரலாம் அப்படி போட்டான். உலகத்தை உள்ளே கொண்டு வந்தால் எல்லாம் உலகத்தின் மக்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். அதனால் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, இதோ அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தங்கள் இதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று பலி செலுத்துகிறான். அவங்கள ரத்தத்தின் கீழ் கொண்டு, ரத்தம் தான் டோக்கன். இன்னைக்கு லைஃப் ஆஃப் கிரைசிஸ் அவர் டோக்கன். அந்த டோக்கன் கீழே எல்லாத்தையும் கொண்டு வரோம். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் டோக்கன் டோக்கன் மோதிரத்தை போடுறது, தாலி போடுறது. ஒரு பாஸ்டர் வந்து கடந்த நாளில் அவரை சந்தித்தேன், கல்யாணத்தில் சந்தித்தேன், ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்தேன். மகனுக்கு பொண்ணு வேணுங்கிறாரு சார். நான் வந்து ஃபோன் நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொன்னேன். அவர் காண்டாக்ட் பண்ணுறாரு. நான் சொன்னேன், நாங்கள் தாலி மோதிரம்லாம் போட மாட்டேன்னு தெரியுமில்ல. தெரியும், நீங்கள் பெந்தேகாசல் படியே செய்யும். நாங்கள் பெந்தேகாசல் இல்லை, பைபிள் வசனத்தின்படி நாங்கள் செய்கிறோம். அப்படின்னா வேண்டாம் பாஸ்டர். பாருங்கள், எல்லாம் டோக்கன் கேஸ் தான். என்ன டோக்கனு? தாலி மோதிரம் டோக்கன். நமக்கு வந்து லைஃப் ஆஃப் கிரைசிஸ் அவர் டோக்கன். அன்னைக்கு ரத்தம் டோக்கன், இன்னைக்கு ரத்தத்தில் இருந்த ஜீவன் டோக்கன் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. அது கீழே நம்ம பிள்ளையில கொண்டு வரோம். அவங்க வந்து நாங்கள் டோக்கன் போடுறோம், நாங்கள் தீக்கு தேசி செய்தி விசுவாசம். எப்படி பாருங்க, போல் இந்த சென்னை முழுசும் இப்பொழுது அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அதனால இந்த சத்தியத்தில் வந்துட்டும் இந்த முகத்துக்கு எதிரே வந்தும் தூசிக்கிறவங்க இருக்கு. இப்போ அவங்க நம்ம மறுதளிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா ஈஸியான பாதை, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியாக போகிறவங்க நிறைய பேர். இங்கே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது. கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு போட்டிருக்கு. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியே தான் நான் ஊழியம் செய்கிறேன். நம்ம சுயநலத்துக்காக ஊழியம் செய்யலை. அதனால டிபெண்ட் இருக்குது. இவன் வந்து எல்லாரையும் ரத்தத்தின்களை கொண்டு வரான். நல்ல தகப்பன், நல்ல பாஸ்டர், எல்லாரையும் ரத்தத்தின் கீழே கொண்டு வருகிறார். உண்மையான டோக்கன் அதுதான். அதனால அந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல வீட்டு மேல காத்தடிச்சு விழுந்து செத்து போச்சு. இவன் 10 பிள்ளைகளும் அங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எதுக்காக? இவன் இந்த பலி செலுத்துறதுனால அவங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. ஜோப் என்ற செய்தியில 55வது வருஷம் 2 மாதம் 23வது தேதி கொடுத்த செய்தியில சொல்லுகிறார். எவ்வளோ பியூட்டிஃபுல் பிக்சராக இருக்கிறது. God restored these 7 children back to Job. Never give him twice. 7000 ஆடுக்கு 14000 ஆடு வந்துட்டு, 3000 ஒட்டகத்துக்கு 6000 ஒட்டகம் வந்துட்டு, 500 ஏறு மாடுக்கு 1000 ஏறு மாடு வந்துச்சு. எல்லாமே டபுள் டபுளாக வந்து பொழுது இந்த பிள்ளைகள் டபுளாக வரல. 7, 3, 10. அந்த 3 பிள்ளைகளும் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. 3 பெண் பிள்ளைகளும் ரொம்ப அழகாக இருந்தாலும் தேசத்திலே அவங்கள போல அழகான பிள்ளைகள் இல்லைன்னு போட்டிருக்கு. அப்படி நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். ஏன் அவர் டபுளாக கொடுக்கலன்னா, இவன் பலி செலுத்தினால 10 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எதுக்காக அங்கே இருக்கிறாங்க? இவன் பலி செலுத்தினால அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, அவங்க மேலே இருக்கிறாங்க, அவங்க டேடி வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெண்கள் அருமையா சொல்லி இருக்கிறார், they have been saved because they had a faithful father. அவங்களுக்கு faithful father இருக்கிறார். தாப்பன் சரியில்லைன்னா பிள்ளைகள் சரியா இருக்காது. அதே புத்தி தான் மகனுக்கு இருக்கும். They had a faithful father and was waiting for him across the shadows over yonder. ஆனா அவங்க அந்த பக்கத்துல தங்களுடைய தாப்பனுக்காக காத்திருக்கிறாங்க. பென்கம் வந்து அவருடைய மகள் மரிக்கும் பொழுது அந்த சாரோன் ரோஸ் மரித்து போனாள். 2 வயசு குழந்தை மரிச்சு போச்சு. தாய் மரிச்சு சில நாளுக்குள்ளாக மகள் மரித்து போனாள். ரொம்ப சோதனை. பிரத யோபுக்கு வந்த சோதனை தான் பிரத பென்கம்க்கு வந்தது. ஆனால் ஒரு நாளில் என்ன செய்யுது, அவர் ஜோமணி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொப்பனம் காண்கிறார். அவருடைய மக அங்கே காத்திருக்கு. அப்பான்னு கூப்பிடுது. யாருன்னு சொல்றா, எங்க ஒரு யங் கேள், அழகான கேள், நான் உங்க மக சாரோன். இல்ல, அவ சின்ன குழந்தையாச்சு. நீங்க தானப்பா பிரசங்கம் பண்ணீங்க, பல்லவத்துல சின்ன குழந்தை கிடையாது, எல்லாரும் வாலிப பெண்களா இருப்பாங்கன்னு நீங்க தானே பிரசங்கம் பண்ணீங்க. ஏதோ வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அழகா இருக்கிற அங்க அங்க இருக்க அந்த சாரோன் ரோஸ் பெண்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்காமை சொப்பனத்தில் அங்கே போகும்பொழுது அங்கே பார்க்கிறார். பின்பு அந்த பெண் என்று அம்மா, அம்மாவை பார்க்க வாங்க, அம்மா உங்களுக்காக காத்திருக்காங்க. இதோ அம்மா தாயை போய் மனைவியை போய் பார்க்கிறாரு. அதனால் அவங்க சுதந்திரம் அங்கே இருக்குது. நம்ம இங்கே உத்தமமாக நடந்தால் அந்த இடத்துக்கு போக முடியும், இங்கே உத்தமமாக நடக்கலைன்னா போக முடியாது. அதனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது உடனே சர்ச்சை கட் பண்ணிடுவாங்க. உடனே சர்ச்சை கட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக தான். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை கட் பண்ணிக்கிட்டு வர, உன்னுடைய இடம் பாதாளம், நீ அங்க போய் சேர போற, நீ அதை நிரூபிச்சு காமிச்சிட்ட. இவ்வளவு நாள் ஓடின ஓட்டம் வேஸ்ட், இவ்வளவு நாள் பண்ண அறிக்கையெல்லாம் வேஸ்ட். இதுதான் ரேப்சர், இந்த செய்தி தான் ரேப்சர் கொண்டு போகும், எல்லாமே போச்சு. அதனால தேவர் இன் குளோரி வெயிட்டிங் ஃபார் ஹிம். அந்த பிள்ளைகள் எல்லாமே 10 பிள்ளைகள் அங்க காத்திருக்கு, அங்க 10 பிள்ளைகள், இங்க 10 பிள்ளைகள். ஆண்டவர் இதையும் டபுளா தான் கொடுத்திருக்கிற. பாருங்க, யோபு கத்தருக்கு பிரியமா ஜீவிச்சான், சாத்தானுக்கும் ஆண்டவருக்கு ஒரு சேலஞ்ச், இவன் வந்து என்ன தூசிக்க மாட்டான். இன்னைக்கு அவருடைய முகம் வந்திருக்கிறது, பிரைட்னஸ் வேர்டு இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா வந்திருக்கிறது, இயேசுவின் முகம் பிரகாசிக்கிறது. இந்த செய்தியில வந்து தேவனை தூசிக்க முடியுமா? ஒரு விசுவாசி தேவனை தூசிக்க முடியுமா? அப்போ அந்த விசுவாசி எப்படியாப்பட்ட விசுவாசி? அது சீர்கட்ட விசுவாசி. அது பாதாளத்துக்கு போகுங்கிறதுக்கு சந்தேகம் கிடையாது. அதனால யோபு தேவனை தூசிக்கவில்லை. அவனுக்கு இவ்வளவு ட்ரையல்ஸ் வந்தது. யாருக்கு இவ்வளவு ட்ரையல்ஸ் வரும்? ஒருத்தருக்குமே வராது. முதலாவது என்ன சொன்னேன், அவனுடைய ஆசிலாம் போச்சு. ரெண்டாவது அவனுக்கு ஹெல்த் போச்சு. மூணாவது நண்பர்கள் எல்லாருமே அவனை ரிஜெக்ட் பண்ண. மூணாவது சோதனை தான் பெரிய சோதனை. அதுக்கு தான் நிறைய சாப்டர் எழுதியிருக்கு. பின்பு ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது எல்லாமே 1 பை 1 வருது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் அந்த சோதனை நீடிச்சுன்னு நமக்கு பைபிளில் எழுதலை. ஒருவேளை 10 இயர்ஸாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவன் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறான். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே. பொறுமையாக இருக்கிறவள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் பொறுமையாக காத்திருந்தான். பொறுமையாக காத்திருக்கும் பொழுது எல்லாமே அவனை நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கணும். ஆண்ட சொல்லுகிறார், அவன் நண்பர்களுக்காக ஜோமணம். அவன் நல்ல நீ பேசின மாதிரி அவங்க பேசலை. அதனால் அவங்களுக்காக பலி செலுத்தி ஜெபிக்கிறோம். அவங்க ஒப்புரவாயிட்டாங்க. எல்லா குடும்பத்தார் எல்லாரும் வராங்க. அவனுடைய ஹானர் வந்து ஆண்டவர் அவனுடைய ஹானரை ரெஸ்டோர் பண்ணுகிறார். இதோ அவனுடைய ஆடு மாடுகளை எல்லாம் டபுளாக ரெஸ்டோர் பண்ணுகிறார். அவனுடைய ஹெல்த்து சிறு பிள்ளை மாம்சம் போல மாறிவிட்டது. அவனுடைய ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணுகிறார். அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுக்கிறார். எல்லாம் 42 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் வந்துச்சு. எந்த எப்படி வந்துச்சு? எல்லாம் கத்தரால வந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் கத்தரால வந்தது. கத்தரை விட்டுட்டு இருந்தா, அவன் தூசித்திருந்தா, சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரு, நான் சொன்னல தூசிப்பான்னு சொன்னல, தூசித்து விட்டான். அதனால சாத்தானுக்கு சந்தோஷம், ஆண்டவரை வெக்கப்படுத்தணும்னு சாத்தான் நினைச்சான். யோபு வச்சு அவன் அப்படி அவன் வந்து தன்னுடைய விளையாட்டை விளையாடுறான். ஆனால் யோபு உத்தமத்தில் இருக்கான். அதே போல் தான் இன்னைக்கு காட் ஆர் சாட்டன், ஆண்டவரா சாத்தானா, நீங்கள் எதுக்கு இடம் கொடுப்பீங்க? இந்த உபவாச ஜபத்தில் யோசித்து பாருங்க. நமக்கு ட்ரையல்ஸ் வரலாம், நம்ம சில காரியங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், ஆனால் எல்லாத்தையுமே ஆண்டவர் டபுளாக தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாம் டபுளாகும், டபுளாக தருவார், ட்ரிபிளாக தருவார், சில நேரில் 100 மடங்காக கூட தருவார். இயேசு சொல்லியிருக்கார் 100 மடங்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். இம்மையிலே 100 மடங்காக செய்தும் மறுமையில் நித்திய ஜீவனையும் பெறுவோம். எல்லாமே ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். அதனால் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா அவர் ரெஸ்டோர் பண்ணுவார். நம்ம பாவத்தினால சோதனை வந்துச்சுன்னா நமக்கு தண்டனை கிடைக்கும். அவரை நேசித்தவர்களை ஆண்டவர் சிட்சிக்கிறார், தண்டனை கொடுத்து சரிப்படுத்துவார். யோபுக்கு வந்து சாத்தானுடைய ட்ரையல் வந்து ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணிட்டார். இதுதான் எலெக்ட் பீப்புள். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாமே நமக்கு நன்மைக்கேதுவாக நடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாமே நன்மைக்கேதாக வரும். உலகம் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழலில் இருக்கு. உலகம் இன்னைக்கு விழுந்து போகிற நிலையில் இருக்குது. யுத்தங்கள் ஓய்வதில்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் வந்து ஒழியலை. ஈரான் இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நானே நினச்சதில்லை. அதனால் நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி நேரத்தில் இவ்விதமாக யோபை போல நமக்கு ஒரு டெஸ்டிங் வரலாம். யோபுக்கு தேவனிடத்துலேருந்து வந்தேன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம தேவனத்துலேருந்து வந்திருக்கோன்னு தெரியாது. அவன் பிறந்ததுலேருந்து கல்ற வரைக்கும் தான் அவனுக்கு வாழ்க்கையை தெரியும். நம்ம பிறந்திருக்கோம், ஒரு நாளில் சாக போகிறோம், அதான் தெரியுமே ஒழிய அவனுக்கு வேறு வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. இப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். யோபே, நான் பகுமையை அசிபாதப்படுத்தும் பொழுது தேவபுத்திரர்கள் கெம்பிரித்து பாடினார்களே, நீ அப்போ எங்கே இருந்தா? நீ இதை அறிவாய சொல்லு. அதனால் யோபு எங்கே இருந்தான்? தேவனுடைய சிந்தையில் இருந்தான். இப்போ ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுக்குறார். போல ஒரு மரம் கூட பட்டு போனால் அது துளுத்துருது, ஆனால் மனுஷன் செத்து போன பிறகு அவன் எப்படி, அவனுக்கு நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு யோபு 14 அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான். மரணத்துக்கு பின்னால் என்ன ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த ஏர்லி ஜேர்னிக்கு பிறகு எட்டர்னல் டெஸ்டினேஷன் உண்டு என்பது அவனுக்கு தெரியாது. அந்த வெளிப்பாடெல்லாம் வரல. இப்போ ஆண்டவர் அந்த வெளிப்பாடெல்லாம் அவனுக்கு கொடுக்குறார். அதனால வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், இந்த தோல் முதலாளிகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளந்தெரிங்களிலே சோர்ந்து போயிருக்கிறேன். யோபு 19:25-27 வாசிக்கிறோம். அந்த கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்பொழுது என்ன உயிர் நான் உயிர்த்தெழுந்து நானும் மகிமை அடைந்து இதோ அவரை தரிசிப்பேன். இந்த தோல் முதலாளர் அழுகி போன பிறகு எனக்கு பாடி சேஞ்ச் வரும், எனக்கு ரெசரக்ஷன் வரும். யோபு எழும்பி போயிட்டான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது அவனும் உயிர்த்தெழுந்து போயிட்டான். அதனால அவனுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை குறித்து தெரியாது, அவனுக்கு எட்டர்னல் டெஸ்டினேஷனை குறித்து தெரியாது, ஏர்லி ஜேர்னி தான் தெரியும். அதே போல் உலகத்தில் எலக்ட் இல்லாதவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை தான் தெரியும். இந்த உலக வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது அவங்க வித்தியாசமாக நடப்பாங்க, வார்த்தையை விட்டு விலகி போவாங்க. அவங்க தேவனத்துலேருந்து வந்தோம், நம்ம தேவனத்திற்கு போகிறோம், இங்கே வெளிப்பாடு அவனுக்கு யோபுக்கு அது இல்லை. இப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசும் பொழுது இந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் எல்லாமே திரும்பி வந்துச்சு. எது எது அவனை விட்டு போச்சோ எல்லாத்தையும் ஆண்டவர் டபுளாக கொடுத்துட்டார். அதே போல இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாட்டில் இருக்கும் பொழுது டபுளாக ஆண்டவர் கொடுப்பார். கடந்த நாளில் நான் ரொம்ப சோர்வில் இருந்தேன், மன உளைச்சல். ரெண்டு வாரமாக மன உளைச்சல் இருக்கிறேன், அதிக மன உளைச்சல் விதமாக இருக்கும் பொழுது ஒரு சகோதரி என்ன செய்கிறாங்கன்னா, வர்றாங்க அயல்நாட்டிலேருந்து வர்றாங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கணும். அந்த சகோதரி வந்து உங்களை பார்க்க வரேன்னு போனாங்க. வந்து என்ன செய்யணும், 1.5 லட்சம் காணிக்க கொடுக்குறாங்க. கொஞ்சம் பணம் இல்லை, 1.5 லட்சம். அதிக மன உளைச்சலில் இருக்கும் பொழுது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன். இது சில 4 நாளைக்கு முன்னால் நடந்த காரியம். அதனால் எனக்கே ஒரு ஷாக்காக போச்சு. ஆண்டவர் என்ன தேற்றுறாரு, நீ சோர்ந்து போகாத, உனக்கு நான் எல்லாத்தையும் தருவேன். உன்னை நேசிக்கிற மக்களும் இருக்கிறாங்க, அவங்க ஓமனில் இருக்கிறாங்க, என்ன நேசிக்கிறாங்க. அவங்க பிரசங்கத்தை ஒன்றும் கொள்ளாம கவனிச்சு தாலியாக எடுத்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ யூடியூப், உங்கள் பிரசங்கத்தை கேட்டு யூடியூப்பில் தேவையில்லாத காரியத்தெல்லாம் பார்க்கறது இல்லைங்கிறாங்க. அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க, அவங்க நேசிக்கிறாங்க. இங்கே 50 வருஷம் வந்தவங்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வருஷமாக மெசேஜை கேட்டு அவங்க இங்கே கொடுக்குற பிரசங்கத்துக்கெல்லாம் கீழ்படுகிறாங்க. அவங்க பாஸ்டர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த பாஸ்டர் தேவனால் அழைக்கப்பட்டவர், இவருடைய மெசேஜ் தான் நம்மளை ராப்சருக்கு ஆயத்தப்படும், நம்ம ராப்சர் கண்டிப்பாக போகணும்னு சொல்லி அவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்படியும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால பாருங்கள், ஒரு ஆத்மா சீரட்டு போகும்பொழுது இன்னொரு ஆத்மா சரியாவார். என்னையும் அழைச்சாங்க தான் ஆண்டவர் விண்டிகேட் பண்ணுறாரு, உறுதிப்படுத்துகிறார். யோபுக்கு எல்லாம் ரெட்டிப்பாக வருது. ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்கிறார், ஒரு ஆத்மா போனால் இன்னொரு ஆத்மா தர்றார். 10 பிள்ளைகள் போச்சு, 10 பிள்ளைகள் வந்துச்சு. ஆடு மாடு போச்சு, எல்லாம் திருப்பி ரெட்டிப்பாக வருது. அவனுடைய ஹானர், அவன் ஹானர் அவனை விட்டு போச்சு. ஆண்டவர் ஹானரை ரெஸ்டோர் பண்ணுறார். அதே போல தான் சிலர் வந்து ஆண்டவரை தூஷிச்சுட்டு போவாங்க, சாத்தானுடைய பிள்ளைகள். சிலர் வந்து அதுக்கு பதிலாக ஆண்டவர் வேற ஆண்டவரை நேசிக்கிற மக்களை கொடுப்பார். அவர் என்றைக்குமே அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவார். யோப ஆண்டவர் ஆசீர்வித்த தேவன் இன்னைக்கு மாறாதவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம். எல்லாரும் கத்தருக்கு சோத்திரங்களை நம்ம ஏறெடுப்போம். கத்தர் நல்லவராக இருக்கிறார். யோபை இரட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை என்னைக்குமே அவர் கைவிட மாட்டார். நம்ம வார்த்தைக்காக உண்மையாக இருந்தா நம்ம முடிவில் தேவனுடைய ராஜ்யம் போய் சேருவோம். இந்த உலகத்திலையும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில முயற்சி செய்து தோல்வி அடைவான். அவனுடைய முயற்சிகள் வந்து பலிக்காது. நம்ம பயப்படாமல் உறுதியாக நிற்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு ரிவார்ட் கொடுப்பார். அதுக்கு தான் யோபு புஸ்தகம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை ஏறெடுப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, மாறி நேல் பின் மாறி மழ நீ நேல் பின் மாறி மழை உன்னதத்தின் வந்திறங்குவே கிருபையின் கிருபை கத்தரிடம் கற்று
வந்திட இயேசு கிடைத்தனே
கேட்டதான வார்த்தைகளுக்காக சகோதரன் தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவன் தேவனே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாச வேலையில கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய ஆலயத்துல கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்கவும், இவ்வளவு நேரம் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச ஜபத்துக்கு ஆதாரமாக உம்முடைய தாசன் மூலமாக கர்த்தாவே, ஜோபோ அந்த ஹேஷீப், அந்த குப்பை மேட்டில் அந்த யோப் என்ற தலைப்பில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தையானது உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறதுக்காக, எல்லா ஜபத்துக்கும் நீர் பதிலளிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. யோபு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் தொடங்கி சத்ரு அவனுக்கு வந்து ஆண்டவரே அந்த கட்டிகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்தாலும் அந்த யோபு உம்மை தூஷிக்கவில்லை கர்த்தாவே. அவனுடைய நிலைமையானது மிக மோசமாக இருந்தது என்று நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. அவிதமாய் அவன் இருக்கும் போதும் கர்த்தாவே அவன் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. அதனால நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நிச்சயத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல கர்த்தாவே நல்ல மாதிரி காலங்களும் இருக்கும், தாழ்வான காலங்களும் இருக்கும் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் எந்த சிச்சுவேஷனும் எங்களை மேற்கொள்ளாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதுதான் இந்த யோபோடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவனுக்கு வந்து ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடு நீர் கொடுத்தீர் கர்த்தாவே, சோத்திருக்கிறோம். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, எர்த்லி ஜேர்னி என்ன, எட்டர்னல் டெஸ்டினேஷன் என்ன, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் முன்னாடி எங்கே இருந்தோம், இப்போது இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், இவ்விதமான வார்த்தையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் பொழுது அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய குமாரர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்ற வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. எவர்களை முன்கருத்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீர், எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினீரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர். அந்த ஃபோர் நாலேஜ், ப்ரீ டெஸ்டினேஷன், ஆண்டவரே காலிங், அந்த ஜஸ்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன், எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலக வாழ்க்கையானது அது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா இருக்கிறது கர்த்தாவே. சாத்தான் எங்களுக்கு ஆண்டவரே விரோதமான சேலஞ்சா இருக்கும் பொழுது நாங்கள் உம்மை தூஷிக்காதபடி எல்லாவற்றிலும் உமக்கு சோத்திரம் செலுத்தத்தக்கதாக அதைதான் இந்த யோபு புஸ்தகத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உமக்கு சோத்திரம் செலுத்த நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எலெக்டடா இருந்தால் எந்த காரியத்தில் உண்மை நாங்கள் தூஷிக்க மாட்டோம். யோபு உண்மை தூஷிக்கவில்லை ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமா என்று சொன்னான். நீர் என்னை கொன்று போட்டாலும் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னான். நீர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னான். அவிதமான கேரக்டர், அவிதமான நேச்சர் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அந்த யோபை மிகவும் அப்ரிஷியேட் பண்ணி நீர் உயர்த்தி பேசினீர் கர்த்தாவே. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான யோபை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று நீர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மாறாதது ஆண்டவரே. சாத்தான் எவ்வளவு பெரிய சேலஞ்சு அவனுக்கு கொண்டு வந்தாலும் அவன் உண்மை தூஷிக்க முடியாது கர்த்தாவே. ஏனென்றால் நீர் சொன்ன அது ஸ்டேட்மெண்டா இருக்கிறது. நீர் அந்த யோபை எல்லாவற்றையும் அவனுடைய லைஃப் தோக்க முதல் முடிவட்டும் எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். அதே போல எங்களை குறித்து சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாத்தான் ஆண்டவரே சேலஞ்சு பண்ணுகிறவனா இருக்கிறான். அவன் உம்முடைய முகத்துக்கு நேராக உண்மை தூஷிக்கானோ பாரும் என்பதுதான் அவனுடைய சேலஞ்சா இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் நீர் எங்களை குறித்து டெஸ்டிமோனி கொடுக்கும் பொழுது அந்த அந்த சாத்தான் தான் முடிவிலே தோல்வி அடைகிறான். ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய முகம் வந்திருக்கிறது கர்த்தாவே. ஏழாம் முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறீர். உம்முடைய முகத்தை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாடியாக இருக்கிறோம், அதனால் உம்முடைய ஃபேஸ் வந்திருக்கிறது. பைபிள்ல உள்ள ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் எல்லா திவ்ய ஸ்வாவங்களும் இருக்கிறது, எல்லா வல்லமையும் இருக்கிறது என்று உம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமா நீங்கள் சொல்லும் பொழுது அந்த முகம் இப்பொழுது வந்திருக்கிறது ஆண்டவரே. அது எங்கள் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதுல உம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியானது எங்கள் இருதயங்கள்ல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு கிரேட் டைம்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இவ்விதமான நேரத்தில் இந்த சத்தியத்தில் இவ்வளவு வெளிச்சத்தில் ஒரு மனுஷன் தேவனை தூஷிக்க முடியுமா என்பது அதுதான் சாத்தானுக்கும் உமக்கும் சேலஞ்சா இருக்கிறது. யோபு போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் நாங்கள் தூஷிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் எங்களை நாங்களே மேன்மை பாராட்டுறவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலே நாங்கள் மேன்மை பாராட்டுறவர்களாய். நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த குட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த யோபுக்கு நீர் கொடுத்திருந்தீர், வெளிப்பாட்டை கொடுத்திருந்தீர். அதனால் அவன் உம்மை தூஷிக்கவில்லை கர்த்தாவே. சாத்தான் பர்மிஷன் கேட்கிறான். அவனுக்கு ஆண்டவரே நான் டெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது நீரும் பர்மிஷனை கிராண்ட் பண்ணுகிறீர் கர்த்தாவே. அதனால எங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் அது கர்த்தர் அலோ பண்ணாம வரல என்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. நீர் கொடுக்காம அவன் எதுவுமே எங்களுக்கு கொண்டு வர முடியாது கர்த்தாவே. எல்லாவற்றையும் அந்த யோபாண்டவரே ஜெயித்தான் ஆண்டவரே. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான். ஒன் பை ஒன்னா பேட் நியூஸ் அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது ஆண்டவரே. அந்த எருதுகள், அந்த கழுதைகள், அந்த ஒட்டகங்கள், ஆடுகள், கடைசி அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே சாத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவ்விதமான ஒரு வார்த்தை அவன் சொன்னான் ஆண்டவரே. அவன் தேவனை தூஷிக்கவில்லை கர்த்தாவே. அவனுக்கு கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஆண்டவரே. உம்மை முகத்துக்கு நேராக அவன் தூஷிக்கவில்லை. சாத்தான் அவன் தோல்வி அடைந்தான் கர்த்தாவே. இந்த உலக வாழ்க்கையில கர்த்தாவே, இந்த எர்த்லி ஜேர்னில நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய லைஃபை நாங்கள் பார்த்து கர்த்தாவே, அந்த யோபை போல இருக்க கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில சாத்தான் தோல்வி அடைய வேண்டும் இந்த எர்த்லி ஜேர்னில கர்த்தாவே. அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, அந்த யோபோட டெஸ்ட் ஆனது 3 ஸ்டேஜஸா இருக்கிறது என்று தியானித்தோம். முதலாவது அவருடைய வெல்த்தை எடுக்கிறான், அவனுடைய எடுக்கிறான் வைக்கும்போது அவன் தோல்வி அடைகிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் என்ன பிரதிபலிக்கிறோம் என்றால் எங்களுடைய சுதந்திரம் எங்கே இருக்கிறது, எங்களுடைய எட்டல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன என்பதை நாங்கள் காண்பிக்கிறோம் என்று உம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமா அருமையாக நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை எங்களுடைய வாழ்க்கையானது பிரதிபலிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் எங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறான். இந்த பிரைடு தான் அந்த டெவில் க்வெஸ்சனுக்கு ஆன்சரா இருக்கிறாள் ஆண்டவரே. முன்பாக அவன் எப்போதும் தோல்வி அடைகிறவனா இருக்கிறான் கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கும் போது, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அதை ஆண்டவரே கர்த்தாவே, அவன் ஆண்டவரே ஒருவேளை அவன் டச் பண்ணாலும் நீர் எல்லாத்தையும் நீர் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருக்காக பொறுமையாக நாங்கள் காத்திருக்கும் போது அந்த பொறுமை கிருபையானது எங்களுக்கு உம்முடைய நன்மை எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணும் ஆண்டவரே. யோபு தன் பிள்ளைகளை கத்தாவே அவன் ரத்தத்தை கீழே கொண்டு வந்தான், சாக்ரிஃபைஸ் கீழே கொண்டு வந்தான், டோக்கன் கீழே கொண்டு வந்தான், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் கீழே கொண்டு வந்தான். அதனால அவங்க இழக்கப்படவில்லை ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அவனுடைய தகப்பன் வந்து ஃபெய்த்ஃபுல் ஃபாதர் என்று பெனாமி எவ்வளவு அருமையாய் சொல்லி இருக்கிறார். அவிதமான கர்த்தாவ பேரண்ட்ஸா நாங்கள் இருக்கத்தக்கதாக, அவிதமான காட்லி பேரண்ட்ஸா நாங்கள் இருக்கத்தக்கதாக, எங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில வளர்க்கத்தக்கதாக, கர்த்தரை நேசிக்கும்படியாக, நல்ல நேச்சருடைய பிள்ளைகளா இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளையை கூட அவன் இழந்து போகவில்லை. எல்லாருக்கும் பலி செலுத்தும் போது அவங்க அங்க இருக்கிறார்கள் கர்த்தாவே. They were waiting for their daddy கர்த்தாவே. பிரதர் பெனாம் தன்னுடைய மகள் சாரோன் ரோஸை பார்க்கும்படி செய்து என்ன அருமையான கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்துல கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளவு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதெல்லாமே கேட்டு கர்த்தாவே, ஒரு மனுஷன் தேவனை தூஷிக்க முடியுமா? ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் நாங்கள் தூஷிக்க முடியாது. அதுதான் இந்த செய்தியின் மூலமா எங்களுக்கு காண்பிக்கிறீர் கர்த்தாவே. அவனுடைய ஹெல்த் ரெஸ்டோர் பண்ணினீர், அவனுடைய வெல்த் ரெஸ்டோர் பண்ணினீர், அவனுடைய சில்ட்ரனை ரெஸ்டோர் பண்ணினீர் கர்த்தாவே. எல்லாமே நீர் கொடுத்தீர். அவன் உம்மை தூஷித்திருந்தால் அது எதுவுமே அவனுக்கு கிடைத்திருக்காது கர்த்தாவே. அதனால கர்த்தரை எப்போது நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையின் முடிவை பற்றி தெரியவில்லை, அவன் எங்கே இருந்து வந்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை. இதை ஜேரிய மாத்திரம் அவன் பார்க்கும் போது அந்த ரெவலேஷனை நீர் அவனுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. நீ யோபே நீ எங்கே இருந்தாய்? தேவ புத்திரர் கம்பீரித்து பாடினார்களே அந்த ஆண்டவே. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே, அப்போது நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லும் போது அவன் உம்முடைய சிந்தையில இருந்த
சொந்தமும் பொறுமையும் உள்ளவன்.